அனைவருக்கும் இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உவா குருகுல கல்வி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த 7ஆம் மாதம் 9ஆம் தேதி ஒளிபரப்பு செய்யப்பட்ட தரம் 10-க்கான சதவீதங்கள் என்ற பட அலகினை நிறைவு செய்ய முடியாமல் போயிருந்தது. இதன் தொடர்ச்சியினை இப்போது முதல் கேட்டு பயன்பெறுவோம். இதற்காக நீங்கள் தரம் 10 14ஆம் பாடப்பரப்பு 148ஆம் பக்கத்தை எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும். அன்று இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். எனவே இன்று நாங்கள் அதனை சற்று ஞாபகப்படுத்துவதன் ஊடாக விடயத்துக்கு உட்செல்வோம். இதில் முதலாவதாக இறைவரி சம்பந்தமான விடயம். உதாரணம் ஒன்று, ஒரு நகரசபை ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் 30,000 உள்ள கடைத்தொகுதி ஒன்றிற்கு 6% ஆண்டு வரிப்பணம் அறிவிடப்படுகின்றது. எடின் ஆண்டு வரிப்பணம் யாது, காலாண்டு வரிப்பணம் யாது? எனவே இப்பயிற்சியை நாங்கள் செய்வதற்கு முன் இக்கணக்கிலிருந்து நாங்கள் முக்கியமான தரவுகளை எழுதி கொள்ள வேண்டும். இங்கு தரப்பட்டுள்ள தரவுகள் பெறுமதி, ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதி. ஆகவே அதனை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். 30,000 வழங்கப்படும் சதவீதம் 6%. எனவே இதன் இரண்டையும் எழுதிக்கொண்ட பிறகு நாங்கள் ஆண்டு வரிப்பணம் காணும் முறைக்கான சூத்திரத்தை எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டு வரிப்பணம் சமன் பெறுமதி தர 100% என நாங்கள் எழுதிக்கொண்டு அந்த சூத்திரத்துக்கு அப்பெருமானங்களை நாங்கள் பிரதியீடு செய்ய வேண்டும். ஆகவே பெறுமதி தரப்பட்டுள்ளது 30,000, ஆண்டு வரிப்பணம் தரப்பட்டுள்ளது 6%. எனவே அந்த சூத்திரத்தில் இவற்றை நாங்கள் பிரதியீடு செய்ய வேண்டும். 30,000 × 100 = 6 என இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இப்போது 100-ஐ 100 வகுக்க வேண்டும். வகுக்கும்போது 1 30,000 × 100 வகுக்க வேண்டும். இதற்காக 100க்கு 2 0 காணப்படுவதால் நாங்கள் 2 0 நீக்குவதன் ஊடாக 100 வகுப்பது இலகுவானதாகும். அதேபோன்று 30,000 × 2 0 நீக்குவதன் ஊடாக எங்களுக்கு வகுப்பது இலகு. ஆகவே 2 0 30,000 நீக்கும் போது மீதமாக 300 கிடைக்கின்றது. ஆகவே இப்போது நாங்கள் 300 × 6 இதனை பெருக்கும்போது ரூபாய் 1800 கிடைக்கின்றது. ஆகவே இதுவே ஆண்டு வரிப்பணம். அங்கு கேட்கப்பட்டுள்ள வினா, ஆண்டு வரிப்பணம் யாது, காலாண்டு வரிப்பணம் யாது? ஆகவே காலாண்டு வரிப்பணம் காண்பதற்காக நாங்கள் இப்போது முதலாவதாக கண்டுபிடித்தது ஆண்டு வரிப்பணம். ஆகவே அதனை நாங்கள் 4 வகுக்க வேண்டும். அவ்வாறு 4 வகுக்கும் போது எங்களுக்கு ரூபாய் 450 கிடைக்கின்றது. ஆகவே காலாண்டு வரிப்பணம் 450 ஆகும். மற்றொரு உதாரணத்தின் ஊடாக வரி சதவீதம் எவ்வாறு காண்பது பற்றி பார்ப்போம். உதாரணமாக, ஒரு நகரசபை ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் ரூபாய் 50,000, காலாண்டு வரிப்பணம் ரூபாய் 1000, இனி ஆண்டு வரி சதவீதம் யாது? இதுவே கணக்காகும். இதன் ஊடாக நாங்கள் தரவுகளை எழுதி கொள்ள வேண்டும். முதலாவதாக இங்கு தரப்பட்டுள்ள தரவுகளை நாங்கள் எழுதிக்கொண்டு சூத்திரத்துக்கு செல்வோம். ஆகவே இங்குள்ள தரவுகள் பெறுமதி தரப்பட்டுள்ளது ரூபாய் 50,000 என எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த தரவு காலாண்டு வரிப்பணம் ரூபாய் 1000, அதனையும் நாங்கள் எழுதிக்கொண்டு இப்போது சூத்திரத்துக்கு நாங்கள் அதில் பயன்படுத்தும் போது இத்தரவுகளை காலாண்டு வரிப்பணம் பயன்படுத்த முடியாது. எங்களுக்குள்ள சூத்திரம் ஆண்டு வரிப்பணம் சமன் பெறுமதி தர 100%. இதுவே சூத்திரம். ஆகவே எங்களுக்கு அங்கு தரப்பட்டுள்ள காலாண்டு வரிப்பணத்தை ஓராண்டு வரிப்பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே ரூபாய் 1000 நாங்கள் 4 பெருக்க வேண்டும். பெருக்கினால் ரூபாய் 4000. இப்போது எங்களுக்கு ஓராண்டு வரிப்பணம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்போது நாங்கள் சூத்திரத்திற்கு சென்ற சூத்திரத்தினை எழுதி அந்த சூத்திரத்திலே இதனை பிரதியீடு செய்வோம். எனவே ஆண்டு வரிப்பணம் சமன் பெறுமதி தர 100% என எழுதிக்கொண்டு எங்களுக்கு தெரிந்த தரவுகளை நாங்கள் அந்த சூத்திரத்தில் பிரதியீடு செய்வோம். முதலாவதாக ஆண்டு வரிப்பணம் தெரியும், ரூபாய் 4000. அதனை நாங்கள் சமனுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த ஆண்டு வரிப்பணத்துக்கு கீழ் அதனை எழுதிக்கொள்ள வேண்டும். சமன் பெறுமதி தரப்பட்டுள்ளது ரூபாய் 50000. ஆகவே அதனையும் நாங்கள் பெறுமதிக்கு கீழாக எழுதிக்கொள்ள வேண்டும், 50000. தர 100% எங்களுக்கு தெரியாது, ஆகவே இதற்கு ஒரு கணியத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். எவையேனும் ஆங்கில எழுத்தினை, சிம்பிள் எழுத்தினை, சிறிய எழுத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அதற்காக நாங்கள் எக்ஸ் என ஒரு ஆங்கில எழுத்தை கணியமாக பிரதிநிதி செய்து கொள்வோம். ஆகவே இப்போது எக்ஸ் என்பது எங்களுக்கு தெரியாத கணியம், அதாவது சதவீதம். சதவீதத்தை காண வேண்டும், அதற்காக நாங்கள் எக்ஸ் என அடையாளப்படுத்தியுள்ளோம். இப்போது சமனுக்கு வலது புறத்தில் உள்ள இலக்கங்களை நாங்கள் பிரிக்க வேண்டும், அதாவது வகுக்க வேண்டும். இப்ப பகுதி எண் 100 காணப்படுகின்றது, பெறுமதி தொகுதி எண்ணாக 50000 காணப்படுகின்றது. ஆகவே இரண்டையும் 100 வகுத்து பார்க்க முடியும். 100-ஐ 100 வகுப்பதற்கு 2 0களை நீக்கலாம். ஆகவே நீக்கும் போது 1 என்று கிடைக்கும். 100-ஐ 100 வகுக்கும் போது 1. அதே போன்று 50000-ஐ 100 வகுக்கும் போது 500 கிடைக்கும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது 50000-ல் 2 0களை வலப்புறமாக இருந்து 2 0களை எண்ணி நீக்க வேண்டும். வலப்புறமாக இருந்து 50000-ல் 2 0களை நீக்க வேண்டும். ஆகவே நீக்கும் போது மீதமாக 500 கிடைக்கும். இப்போது எங்களுக்கு சமனுக்கு வலது புறத்தில் 500 தர எக்ஸ் மாத்திரமே மீதமாக காணப்படுகின்றது. எனவே அதன் இரண்டையும் பெருக்க வேண்டும். இவ்வாறு பெருக்கும் போது 500x என சமனுக்கு வலது புறம் கிடைக்கும். சமனுக்கு இடது புறமாக காணப்படுவது 4000. அதனை நாங்கள் அதற்கு கீழே மீண்டும் எழுதி கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் எக்ஸினை காண வேண்டும். அப்படி என்றால் அங்கு காணப்படுகின்ற 500-ஐ நீக்க வேண்டும். ஆகவே 500-ஐ நீக்குவதற்காக இன்னும் ஒரு 500-ஆல் அதனை வகுக்க வேண்டும். ஆகவே சமனுக்கு வலது புறம் நாங்கள் 500 பயன்படுத்தப்பட்டால் வகுப்பதற்காக சமனுக்கு முன்னால் இடது புறமும் அதே 500-ஐ நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது 500-ஐ 4000-ஐ 500-ஆல் வகுக்க வேண்டும். இருபுறமும் நாங்கள் 500-500 என வகுப்பதற்காக தீர்மானித்து எழுதியுள்ளோம். இப்போது 500-க்கு 2 0கள் காணப்படுவதால் அந்த 2 0களை நீக்குகின்றோம் வலது புறமாக இருந்து 2 0களை நீக்குகின்றோம். காரணம் 100-ஆல் வகுப்பதற்காக. அப்ப 500-ஐ 100-ஆல் வகுப்பதால் 5 கிடைக்கின்றது. ஆகவே 2 0களை நீக்கிவிட்டோம். தொகுதி எண்ணில் 4000 காணப்படுகின்றது. அந்த தொகுதி எண்ணில் இருந்து 2 0களை நீக்குவோம். எனவே மீதமாக 40 கிடைக்கின்றது. ஆகவே 5-ல் 40 மீதமாக காணப்படுகிறது. மேலும் அதனை வகுப்போம். 40-ஐ 5-ஆல் வகுப்போம். 5-ஐ 5-ஆல் வகுத்தால் 1, 40-ஐ 5-ஆல் வகுத்தால் 8. ஆகவே சமனுக்கு முன்னால் 8 என்ற பெறுமானம் கிடைக்கின்றது. இடது புறமாக செல்வோம். 500 பகுதி எண்ணாக காணப்படுகின்றது, தொகுதி எண்ணும் 500-ஆக காணப்படுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 500-ஐ 500-ஐ வகுக்கலாம். வகுக்கும் போது 1. ஆகவே 1 என்பது ஒரு எக்ஸ். ஆகவே 8 சமன் எக்ஸ். ஆகவே எக்ஸ் என்பது என்ன? சதவீதம். ஆகவே சதவீதத்தை நாங்கள் கண்டுகொண்டோம். சதவீதம் சமன் 8% ஆகும். இவ்வாறே நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தி பெறுமதியையும் காண முடியும். இதற்காக நாங்கள் ஒவ்வொரு தரவுகளையும் எழுதிக்கொண்டு பிரதிடுவதன் ஊடாக எங்களுக்கு அதனை கண்டுகொள்ள முடியும். சரி மாணவர்களே, மீண்டும் தீர்வை காணும் முறையை பற்றி பார்ப்போம். தீர்வை என்பது பற்றி உங்களுக்கு முன்னைய வகுப்பிலே விளக்கமாக கூறியிருந்தேன். நீங்கள் மேலதிக விளக்கம் தேவையெனில் உமது பாட புத்தகத்தில் 150 பக்கத்தை வாசித்து மேலதிக விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தீர்வை என்பது பொருளுடன் கூட்டப்பட வேண்டிய பெறுமதியுடன் கூட்டப்பட வேண்டிய பெறுமதியாகும். அதாவது தீர்வை பணம் என்பது பொருளின் பெறுமதி எவ்வளவோ அதனுடன் கூட்டப்பட வேண்டிய தொகை. உதாரணமாக நாங்கள் ஒரு கணக்கினை பார்ப்போம். குறித்த பொருள் ஒன்றிற்கு 5% தீர்வை வழங்கப்படும். ஏனெனில் 15,000 பெறுமதியாக உள்ள ஒரு பொருள் ஒன்றிற்கு வழங்கப்படும் தீர்வை பணம் எவ்வளவு, தீர்வை பணம் செலுத்திய பின் பொருளின் பெறுமதி எவ்வளவு, இங்கு 2 வினாக்கள் வினாவப்பட்டுள்ளன. தரவுகளை பார்ப்போம். இங்குள்ள தரவுகள் சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது, பெறுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதன் இரண்டும் எங்களுக்கு போதுமானது. அப்ப இப்போது நாங்கள் தரவுகளை தயார் நிலையில் எழுதிக் கொள்வோம். தீர்வை சதவீதம் சமன் 5%, பொருளின் பெறுமதி சமன் 15,000. இப்போது நாங்கள் சூத்திரத்தை எழுதிக் கொள்வோம். தீர்வை பணம் சமன் பெறுமதி தர 100%. எங்களுக்கு இவ்வாறான சூத்திரங்கள் தெரிந்தாலே நாங்கள் பயிற்சி செய்வதற்கு இலகுவானதாக இருக்கும். ஆகவே இப்போது நாங்கள் சூத்திரத்தை எழுதிக் கொண்டோம். தீர்வை பணம் காண வேண்டும், ஆகவே அதற்கு நாங்கள் பிரதீதி செய்ய முடியாது. ஆகவே சமன் பெறுமதி தரப்பட்டுள்ளது 15,000. ஆகவே 15,000 தர 100% கொடுக்கப்பட்டுள்ளது, 5% என நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு எழுதிக் கொண்டு இப்போது நாங்கள் வகுப்போம். பகுதி எண் 100 காணப்படுகின்றது. தொகுதி எண்ணில் 15,000 தர 5 காணப்படுகின்றது. நாங்கள் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் 100 வகுப்போம். 100 வகுப்பதற்காக நான் முன்னர் கூறியிருந்தேன், 2 வலது புறமாக இருந்து நீக்குங்கள். 100 காணப்படுவதால் அதனை நீக்குங்கள். ஆகவே 100 வகுக்கும் போது 1. இப்போது 15,100 வகுப்போம். அதற்காக 15,000 காணப்படுகின்ற 2 வலது புறம் இருந்து நீக்குவோம். அவ்வாறு நீக்கும் போது மீதமாக 150 கிடைக்கும். ஆகவே 15,100 வகுக்கும் போது 150. இப்போது மீதமாக காணப்படுவது 150 தர 5. இவை இரண்டையும் பெருக்க வேண்டும். பெருக்கும் போது 750 கிடைக்கின்றது. இதுவே தீர்வை பணம். இப்போது இரண்டாவது வினாங்க வினாவப்பட்டுள்ளது, பொருளின் பெறுமதி எவ்வளவு, தீர்வை பணம் வழங்கிய பின் பொருளின் பெறுமதி எவ்வளவு. ஆகவே இதற்காக நாங்கள் பெறுமதியுடன் தீர்வை பணத்தை கூட்ட வேண்டும். ஆகவே இவ்வாறு கூட்டுவதனால் 15,750 கிடைக்கின்றது. பொருளின் பெறுமதி தீர்வை செலுத்திய பின் பொருளின் பெறுமதி 15,750. அவை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தீர்வை பணம் என்பது பொருளின் பெறுமதியுடன் கூட்ட வேண்டிய தொகையாகும். இவ்வாறு தீர்வை சம்பந்தப்பட்ட பயிற்சிகளில் ஈடுபடுவதற்காக நீங்கள் இவ்வாறான சூத்திரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வினாவுக்கும் வினாவும் போது அதனை பிரதீதி செய்து சுருக்குவதன் ஊடாக எங்களுக்கு முழுமையான விடையினை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து வருமான வரி சம்பந்தமான பயிற்சிகளுக்கு செல்வோம். வருமான வரி என்பது பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். மேலும் விளங்கிக் கொள்வதற்காக நீங்கள் 152 பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறித்த நபர் தமது தொழிலிலிருந்து அல்லது ஆதரத்திலிருந்து அல்லது வியாபாரத்திலிருந்து பெறும் ஆண்டு பெரு வருமானம் ஒரு குறித்த எல்லையை தாண்டும் போது அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியே வருமான வரி. ஒரு குறித்த மதிப்பீட்டு ஆண்டுக்காக செலுத்த வேண்டிய வருமான வரியை ஆண்டுதோறும் அல்லது மூன்று மாத தவணை தொகைகளாக செலுத்துவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் 2011 ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் வருமான வரி கணிக்கப்படும் எல்லைகளும் சதவீதங்களும் இடம்பெறும் அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. அந்த அட்டவணையை பாருங்கள். அதாவது அங்கு ஆண்டு வருமானம் தரப்பட்டுள்ளது, அதேபோன்று அதற்குரிய வரி சதவீதமும் தரப்பட்டுள்ளது. முதல் 500,000 அங்கு தரப்பட்டுள்ளது. முதல் 500,000 வருமான வரி சதவீதம் பக்கமாக வருமான வரியிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது வரி நீக்கப்பட்டுள்ளது. நாங்கள் முதலாவதாக 500,000 வருடத்திற்கு சம்பளம் பெறுவோமானால் நாங்கள் அந்த 500,000 வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருமே இவ்வாறு அது கடைத்தொகுதிகளாக இருக்கலாம், ஆதனங்களாக இருக்கலாம், எவை வேண்டுமானாலும் இருக்கலாம், முதல் 500,000 வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நாங்கள் 530,000 எங்களுடைய ஆண்டு வருமானம் என வைத்துக் கொள்வோம். அப்படியானால் நாங்கள் 500,000 வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் எதற்கு வரி செலுத்த வேண்டும்? அந்த 500,000 மேலதிகமாக எவ்வளவு பெறுமதி காணப்படுகின்றதோ அந்த பெறுமதிக்காக மட்டுமே நாங்கள் வரி சதவீதம், வருமான வரி சதவீதம் காண வேண்டும். நாங்கள் 500,000 வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனின் மேலதிகமாக எவ்வளவு காணப்படுகின்றது? எங்களுடைய மொத்த வருமானம் எவ்வளவு? 530,000. ஆகவே மேலதிகமாக உள்ளது 30,000. எனவே நாங்கள் 30,000 வரி செலுத்த வேண்டும் கட்டாயம். சரி, தொடர்ந்து அட்டவணையை பாருங்கள். அடுத்த 500,000 பெறுமானங்களுக்கு நாங்கள் 4% வரியை அறவிட வேண்டும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 500,000 8%, மேலும் வருகின்ற 500,000 12%, இவ்வாறு ஒவ்வொரு 500,000 சதவீதங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இப்போது நாங்கள் ஒரு உதாரணம் ஊடாக பயிற்சிக்கு செல்வோம். விளக்கத்தை மேலதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணம் 1, 153 பக்கத்தை எடுத்து பாருங்கள் மாணவர்கள். ஒருவருடைய ஆண்டு வருமானம் ₹575,000 எனின், அவ்வாண்டிற்கு 2011 ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் வரி எல்லைக்கேற்ப அவர் செலுத்த வேண்டிய வருமான வரியை கணிக்க. இப்போது இங்கு தரப்பட்டுள்ள தரவுகள் பெறுமதி, அதாவது வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள வருமானம் 575,000. ஆகவே இவருடைய வருட வருமானம் இவ்வளவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த முழு தொகைக்கும் வரி சதவீதம் காண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் முன்னால் உள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது, முதல் 500,000 நாங்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வரி விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் அந்த வருமானத்திலிருந்து 500,000 நீக்க வேண்டும், அதாவது கழிக்க வேண்டும். அப்போது 575,000 500,000 கழிப்போமானால் எங்களுக்கு மீதமாக 75,000 கிடைக்கின்றது. எனவே இந்த 75,000 மாத்திரமே நாங்கள் வரி சதவீதத்தை காண வேண்டும், வருமான வரி சதவீதத்தை காண வேண்டும். ஆகவே 75,000 தர 4%. அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது போன்று அங்கு நாங்கள் முதல் 500,000 தொகைக்காக 4% பிரதிநிதி செய்ய வேண்டும். எனவே பிரதிநிதி செய்யும் போது 3,000 கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் 3,000 வரி பணமாக செலுத்த வேண்டும். அதாவது ₹575,000 வருமானமாக பெறும் ஒருவர் 500,000 செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மீதமாக உள்ள 75,000 மட்டுமே வரிப்பணம் செலுத்த வேண்டும். ஆகவே அவர் செலுத்த வேண்டிய வரிப்பணம் ரூபா 3000. உதாரணம் இரண்டினை பாருங்கள். ஒரு குறித்த வியாபாரியின் ஆண்டு வருமானம் ரூபா 1,650,000. எனின் 2011 நடைமுறைப்படுத்தப்படும் வரி எல்லைக்கேற்ப அவர் அவ்வாண்டிற்காக செலுத்த வேண்டிய மொத்த வரியை கணிக்க. மீண்டும், ஒரு குறித்த வியாபாரியின் ஆண்டு வருமானம் ரூபா 1,650,000 எனின் 2011 நடைமுறைப்படுத்தப்படும் வரி எல்லைக்கேற்ப அவர் அவ்வாண்டிற்காக செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரியை கணிக்க. 1,650,000 நாங்கள் 500,000 பிரிக்கும் போது 1,000,000 2,500,000 காணப்படுகின்றன. 650,000 மற்றும் 500,000 காணப்படுகின்றன. மீதமாக உள்ளது 150,000. ஆகவே இவ்வாறு நாங்கள் பிரித்து எழுதி கொள்ள வேண்டும். இதில் முதலாவது 500,000 வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மீதமாக இருக்கின்ற 500,000 அதாவது மீதமாக இருக்கின்ற 500,000 வரி செலுத்த வேண்டும். மீதமாக இன்னும் இருக்கின்ற 500,000 வரி மறைவிடப்பட வேண்டும். மற்றும் மீதமாக உள்ள தொகை 150,000 12% வரி பணம் செலுத்த வேண்டும். இவ்வாறு நாங்கள் அதனை வகுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வகுத்துக் கொள்வதன் ஊடாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் வரிப்பணத்தை காண வேண்டும். முதலாவது வரிப்பணம் 500,000 நாங்கள் காண வேண்டும். அவை இவ்வாறு காணும் போது எங்களுக்கு 20,000 கிடைக்கின்றது. மீதமாக இருக்கின்ற மற்றும் ஒரு 500,000 காணும் போது 40,000 கிடைக்கின்றது. மீதமாக இருக்கின்ற 150,000 நாங்கள் வரி சதவீதம் 12% அடிப்படையில் காண வேண்டும். அவ்வாறு காணும் போது 18,000 செலுத்த வேண்டும். ஆகவே 3 தொகைகளுக்கு நாங்கள் வரி பணம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்திய முழு வரி பணத்தையும் நாங்கள் கூட்டுவதன் ஊடாக 78,000 மொத்தமாக வரி பணம் செலுத்த வேண்டும். ஆகவே இவ்வாறு நாங்கள் பிரித்துக் கொண்டு தொகைகளை முதலாவது 500,000 வரி காண வேண்டிய அவசியம் இல்லை. மீதமாக இருக்கின்ற ஒவ்வொரு தொகையையும் நாங்கள் 500,000 என பிரித்துக் கொண்டு போகும்போது மீதமாக வருகின்ற தொகையை நாங்கள் எழுதி கொள்ளவும் வேண்டும். இவ்வாறு நாங்கள் வரி பணம் காண முடியும். இப்போது நாங்கள் உமது பயிற்சி புத்தகத்தில் உள்ள 156 பக்கம் 11 வினாவுக்கு செல்வோம். 156 பக்கம் வினாயின் 11 வருமான வரி சம்பந்தப்பட்ட வினா. ஒருவருடைய ஆண்டு வருமானம் 550,000 earning 2011 ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் வருமான வரி எல்லைக்கேற்ப அட்டவணையில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய வரி சதவீதத்தின் ஊடாக நாங்கள் வரியை காண வேண்டும். இப்போது நாங்கள் பார்ப்போம். அங்கு வருமானமாக 550,000 எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இந்த 550,000 வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொகையிலிருந்து நாங்கள் முதலாவதாக வரி செலுத்த வேண்டிய தொகையை காண வேண்டும். அதற்காக 550,000 500,000 கழிக்க வேண்டும். மீதமாக வரும் தொகைக்கே நாங்கள் வருமான வரி காண வேண்டும். ஆகவே மீதமாக உள்ள தொகை 50,000. எனவே நாங்கள் 50,000 மாத்திரமே வரி காண வேண்டும். அந்த 50,000 வரி சதவீதம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது 4%. எனவே 4% பயன்படுத்தி நாங்கள் அதற்கு வருமான வரியை காண வேண்டும். ஆகவே 50,000 தர 100 4. இவ்வாறு நாங்கள் 100 2 நீக்குவோம் வலதுபுறமாக இருந்து. அதே போன்று 50,000 2 வலதுபுறமாக இருந்து நீக்குவோம். நீக்கும்போது மீதமாக உள்ளது 500 தர 4. எனவே இதனை பெருக்கும்போது ரூபா 2000 கிடைக்கின்றது. ஆகவே அந்த 11ஆம் வினாவுக்கான விடை ரூபா 2000. வினா எண் 12 பார்ப்போம். ஆண்டு வருமானம் 1,800,000 ஆக உள்ள ஒருவர் அட்டவணை கேட்ப 13.1 என்ற அட்டவணை கேட்ப மொத்த வருமான வரியை நாங்கள் காண வேண்டும். இந்த 1,800,000 நாங்கள் 500,000 நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். முதலாவது 1,000,000 காணப்படுகின்ற 500,000 எத்தனை என பார்த்துக் கொள்வோம். ஆகவே 1,000,000 என்பது 1,000,000. ஆகவே இந்த 1,000,000 நாங்கள் 500,000 என பிரித்துக் கொள்ளலாம். 500,000, 500,000 பிரித்துக் கொள்ள முடியும். எனவே நாங்கள் பொது லட்சம் சம்பந்தப்பட்ட வார்த்தையை பிரயோகிப்பது அல்ல. எனவே நாங்கள் 1,000,000 என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் இதனை உங்களுக்கு அறிவித்தல் வழங்குகிறேன். எனவே நாங்கள் 1,000,000 காணப்படுகின்ற 500,000 2. ஆகவே 1,000,000 நாங்கள் 500,000 எழுதிக்கொண்டு மீதமாக இருப்பது 800,000. அந்த 800,000 500,000 எத்தனை இருக்கின்றது, மீதமாக எவ்வளவு காணப்படுகின்றது என நாங்கள் ஒவ்வொன்றையும் கீழ்கீழாக எழுதிக்கொள்ள வேண்டும். அப்போது நாங்கள் எழுதிக்கொண்ட முதலாவது 500,000, அடுத்ததாக 500,000, மீண்டும் ஒரு 500,000, மீதமாக 300,000. இவ்வாறு எழுதிக்கொண்டு முதலாவது 500,000 வரி நாங்கள் செலுத்த வேண்டிய அவசியமில்லை, அதனை நாங்கள் நீக்கிவிடலாம். மீதமாக இருக்கின்ற ஒவ்வொரு 500,000 காண வேண்டும். முதலாவது 500,000 4% காண வேண்டும். அடுத்த 500,000 8% காண வேண்டும். மீதமாக வருகின்ற தொகை 300,000, அதற்கு 12% அடிப்படையில் நாங்கள் வரி செலுத்த வேண்டும். இவ்வாறு வரி செலுத்தும் போது அந்த 3 தொகைகளை நாங்கள் கூட்ட வேண்டும். முதலாவது பார்ப்போம். முதலாவது 500,000 4% வரி அடிப்படையில் எவ்வளவு வருமான வரி செலுத்த வேண்டும். ஆகவே 500,000 தர 4 இதனை இதனை நாங்கள் நீக்கு சுருக்கும் போது எங்களுக்கு 20,000 கிடைக்கின்றது. அதே போன்று அடுத்த 500,000 நாங்கள் 8% அடிப்படையில் வரி காண வேண்டும். எனவே இதனை நாங்கள் காணும்போது 40,000 கிடைக்கின்றது. மீதமாக காணப்படும் தொகை 300,000. ஆகவே அதற்கு நாங்கள் 12% அடிப்படையில் காண வேண்டும். இவ்வாறு காணும்போது ரூபா 30,000 கிடைக்கின்றது. ஆகவே முதலாவது 500,000 20,000 கிடைக்கின்றது, அடுத்த 500,000 40,000 கிடைக்கின்றது, மீதமாக இருக்கின்ற தொகை 300,000, அதற்கு 36,000 வரி பணமாக செலுத்த வேண்டிய தொகையாக காணப்படுகின்றது. எனவே இந்த 3 தொகைகளையும் கூட்டும் போது எங்களுக்கு 96,000 மொத்த வருமான வரியாக கிடைக்கின்றது. எனவே அதற்கான விடை ரூபா 96,000. இவ்வாறு வருமான வரி காணும்போது ஒவ்வொரு 500,000 காண வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது 500,000 நாங்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாங்கள் அந்த முதலாவதாக பிரிக்கப்படுகின்ற அந்த 500,000 வரி காண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அடுத்த வினாவிற்கு செல்லலாம். எனவே அடுத்த வினா சம்பந்தமான விடயம் வட்டி. வட்டி சம்பந்தமாக நாங்கள் தரம் 9 மேலதிகமான விளக்கத்தை பெற்றிருந்திருப்போம். இருப்பினும் சற்று விளக்கத்தை பெற்றுக்கொண்டு வினாவிற்குள் உட்செல்லலாம். இப்போது நாங்கள் வட்டி காணும் முறைக்கு செல்வோம். வட்டி என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதாவது ஒருவரிடமிருந்து அல்லது ஒரு குறித்த நிறுவனத்திலிருந்து பெற்ற கடனிற்காக ஒரு குறித்த காலத்திற்கு பின்னர் செலுத்துவதற்கு நேரிடும் மேலதிகமான பணம், இதனையே நாங்கள் வட்டி என்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒருவரிடம் வாங்கும் தொகைக்கு மேலதிகமாக நாங்கள் அவருக்கு செலுத்துவோமானால் அந்த மேலதிகமாக செலுத்தும் தொகையை வட்டி. இப்போது வட்டி சம்பந்தமாக அறிந்த நாங்கள் எளிய வட்டி என்றால் என்ன என்பதை பற்றியும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எளிய என்பது சொல்லின் அர்த்தம் இலகுவாக என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். எனவே இந்த வட்டியை இலகுவாக நாங்கள் எவ்வாறு செலுத்த முடியும் பார்ப்போம். உமது பயிற்சி புத்தகத்தில் 157 பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் வட்டி சம்பந்தமாகவும் எளிய வட்டி சம்பந்தமாகவும் மேலதிகமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அதனை நன்கு விளங்கிக் கொண்டு பயிற்சிகளுக்கு உட்செல்வோம். ஆகவே எளிய வட்டி என்பது மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் வட்டியை கணிக்கும் போது அதற்கு அடிப்படையாய் அமைந்திருந்த தொடக்க பணம் மாத்திரம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டுமெனின் அவ்வாறு கணிக்கப்படும் வட்டியே எளிய வட்டி. தரம் 9 நாங்கள் வட்டி காணும் முறைக்கான சூத்திரம் ஒன்றை உருவாக்கியிருந்திருப்போம். வட்டி காணும் முறைக்கான சூத்திரத்தை நாங்கள் தரம் 9 கற்றிருந்திருக்கின்றோம். எனவே அதனை மேலும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வட்டிக்குரிய சூத்திரமாக, அதாவது சமன்பாடாக, வட்டி சமன் முதல் தர காலம் தர 100% பகுதியை 100 பயன்படுத்த வேண்டும். தொகுதி எண்ணாக சதவீதத்தை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதாவது வட்டி சமன் முதல் தர காலம் தர 100%. இங்கு வட்டி என்பது நாங்கள் மேலதிகமாக செலுத்த வேண்டிய தொகையை காணுவது. ஆகவே வட்டி காண்பது எப்படி என்பதற்காக அதனை நாங்கள் சமனுக்கு முன்னால் இடதுபுறமாக எழுதி கொள்கின்றோம். முதல் என்பது நாங்கள் பெற்றுக்கொண்ட கடன் தொகையாக இருக்கலாம், அல்லது நாங்கள் வழங்கிய கடன் தொகையாக இருக்கலாம். காலம் என்பது நாங்கள் எத்தனை மாதத்திற்கு அல்லது எத்தனை வருடத்திற்கு நாங்கள் கடனை பெற்றுள்ளோம் என்பதை நாங்கள் எழுதி கொள்ளுவதற்காகவே நாங்கள் அந்த காலத்தை அந்த இடத்தில் பயன்படுத்துகின்றோம். தர 100% என்ன சதவீதம் அடிப்படையில் நாங்கள் கடனை பெற்றுள்ளோம் என்பதை மேலும் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எனவே முதல் என்பது நாங்கள் பெற்றுக்கொண்ட அல்லது நாங்கள் மற்றவர்களுக்கு வழங்கிய தொகைதான் அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். காலம் என்பது நாங்கள் எத்தனை வருடங்கள் அல்லது எத்தனை மாதங்கள் இதனை செலுத்துவதாக தீர்மானித்துள்ளோம் என்ற அந்த காலத்தை நாங்கள் மாதமாக இருந்தால் மாதம் என்று நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும், வருடமாக இருந்தால் வருடத்தை எழுதி கொள்ள வேண்டும். 100%. இப்போது சதவீதம் சம்பந்தமாகவும் காலம் சம்பந்தமாகவும் மிக அவதானமாக இருக்க வேண்டும். காலம் மாதமாக காணப்படுமானால் மாதத்தனை மாதத்தில் நாங்கள் உங்களது கடனை செலுத்துகின்றோம் அப்படி என ஒப்புக்கொண்டிருந்தால் காலம் மாதமாக காணப்படுகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் சதவீதம் என்பதும் மாத சதவீதமாக இருக்க வேண்டும். காலம் மாதமாகவும் சதவீதம் வருடமாகவும் இருக்க முடியாது. எனவே காலம் மாதமாக காணப்படுகின்றது என வைத்துக் கொள்வோம், சதவீதம் ஆண்டு சதவீதமாக என வைத்துக் கொள்வோம். இவ்வாறு ஒவ்வொன்றும் முரண்பாடான வினாவாக அமையக்கூடாது. எனவே அதனை சரிப்படுத்திக் கொள்வதற்காக காலம் மாதமாக காணப்படுமாறு இருந்தால் அதனை நாங்கள் வருடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கப்பட்ட காலத்தை 12 பிரித்துக் கொள்ள வேண்டும். எனவே அதனை நாங்கள் 12 என நாங்கள் பெருக்கலாம். 12 என்ற பின்னத்தால் பெருக்குவோமானால் எங்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்டுள்ள காலம் மாதமாயின் அதன் வருடமாக மாற்றிக்கொள்ள முடியும். இதனை பயன்படுத்துவோமானால் இதனை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது மீண்டும் கூறுகின்றேன், காலம் மாதமாக இருந்தால் வரி சதவீதமும் ஆண்டு சதவீதமாக காணப்படக்கூடாது. காலம் மாதமாக இருந்தால் ஆண்டு வட்டி சதவீதம் வந்து மாதவட்டி சதவீதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்றாகும். பொது உதாரணத்திற்கு சென்று மேலதிக விளக்கத்தை பெற்றுக் கொள்வோம். உமது பயிற்சி புத்தகத்தின் 157 பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் ஒன்றை அவதானியுங்கள். அங்கு அந்த வினாவின் ஊடாக விலகிக் கொள்வோம். 10% வட்டி வீதத்தினை கீழ் ₹5,000 கடனாக பெற்ற ஒருவர் அக்கடனிலிருந்து விடுபடுவதற்கு 2 எடுத்தன. அவர் செலுத்திய வட்டித் தொகையை நாங்கள் காண வேண்டும். மீண்டும் அவதானிக்கவும், 10% ஆண்டு வட்டி. அங்கு வட்டி சதவீதம் ஆண்டு என்ற சொல்லால் காட்டப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடன் தொகை 5,000, அதில் பிரச்சனை இல்லை. காலத்தை பாருங்கள், 2 ஆண்டுகள் அங்கு தரப்பட்டுள்ள காலம், 2 ஆண்டுகள். வட்டி சதவீதம் ஆண்டு, காலமும் ஆண்டு. ஆகவே இதனை நாங்கள் இலகுவாக தீர்த்துக் கொள்ள முடியும். இரண்டும் ஒரே அலகில் காணப்படுகின்றன. வட்டி சதவீதமும் ஆண்டில் காணப்படுகின்றது, காலமும் 2 ஆண்டுகள் என ஆண்டில் காட்டப்பட்டுள்ளன. எனவே இதனை தீர்ப்பது இலகு. ஆகவே ஓராண்டிற்கான வட்டியை நாங்கள் கணிப்போம். ஆகவே 5,000 தர 100 இல் 10, வட்டி சமன் முதல் தர 100 இல் சதவீதம். ஆகவே முதல் 500 ஒரு வருடம் காண்பதற்காக நாங்கள் 1 பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பின் நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே 5,000 தர 100 இல் 10%. ஆகவே 100 நாங்கள் சுருக்கோம், 2 பூஜ்யங்களை நீக்குவோம். 500 2 பூஜ்யங்களை நீக்குவோம். மீதமாக உள்ளது 50 தர 10. ஆகவே 500 ரூபாய். 500 ரூபாய் என்பது ஒரு வருடத்திற்கான வட்டி. நாங்கள் அங்கு 2 வருடங்கள் வட்டி செலுத்த வேண்டும். ஆகவே ஒரு வருடத்திற்கு 500 என்றால் 2 வருடத்திற்கு எவ்வளவு வட்டி? ஆகவே அதனை நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ள முடியும். 500 தர 2, ஆகவே 1,000. இப்போ வட்டி தொகையாக நாங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும்? 1,000. இப்போது நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த பணம் யாது? இதிலிருந்து அடுத்த வினாவுக்கு செல்ல முடியும். மொத்த பணம் என்பது என்ன? நாங்கள் வாங்கிய கடன் தொகையுடன் மேலதிகமாக செலுத்தும் தொகையை கூட்ட வேண்டும். அப்ப மேலதிகமாக செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் 1,000, வாங்கிய கடன் தொகை 5,000. ஆகவே இரண்டும் கூட்டும் போது மொத்தமாக செலுத்த வேண்டிய தொகை 6,000 என நாங்கள் மேலதிகமான விளக்கத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து உதாரணம் 2 பாருங்கள். 2% மாத எளிய வட்டி. அங்கு வட்டி சதவீதத்தை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். மாத வட்டி என தரப்பட்டுள்ளது. கடன் தொகை பிரச்சனைக்குரியதல்ல. ஆகவே கடன் தொகையாக 8,000 கடனாக பெற்ற கண்ணன், 3 மாதங்கள். அங்கு தரப்பட்டுள்ள காலம் 3 மாதங்கள் என தரப்பட்டுள்ளது. இதற்குரிய வட்டியை நாங்கள் காண வேண்டும். இங்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் வட்டி சதவீதம் மாதத்தில் தரப்பட்டுள்ளது, காலமும் மாதத்தில் 3 மாதங்கள் என தரப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் 1 மாதத்திற்கு வட்டியை காண முடியும். 1 மாதத்திற்கு. ஆகவே 1 மாதத்திற்கு எவ்வளவு வட்டி? ஆகவே பெருமானம் 8,000 தர 100 இல் 2. ஆகவே 1 மாதத்துக்குரிய வட்டி சதவீதம் 2. ஆகவே அதனை நாங்கள் 100 இல் 2 என பயன்படுத்த வேண்டும். பெற்ற கடன் தொகையை நாங்கள் 8,000 முன்னால் நாங்கள் எழுதி கொள்வோம். அப்ப 800 தர 100 இல் 2. இதனை சுருக்கும் போது 100க்கு 2 பூஜ்யங்கள் நீக்குவோம். அதே போன்று 8,000க்கு 2 பூஜ்யங்களை வலதுபுறம் இருந்து நீக்குவோம். மீதமாக உள்ளது 80 தர 2, 2 பெருக்கும் போது 160 ரூபாய். ஆகவே 1 மாதத்துக்குரிய வட்டி தொகை 160. நாங்கள் எத்தனை மாதத்துக்கு காண வேண்டும்? 3 மாதங்கள். ஆகவே அந்த தொகையை 3 பெருக்குவோமானால் எங்களுக்கு 3 மாதத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி கிடைக்கும். ஆகவே 3 பெருக்குவோம். பெருக்கும் போது எங்களுக்கு 480 ரூபாய் கிடைக்கும். ஆகவே வட்டியாக 480 ரூபாய். இங்கு முதலாவது உதாரணத்தின் ஊடாக விளங்கிக் கொண்டோம். 10% ஆண்டு வட்டி, காலம் 2 ஆண்டுகள், அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது வினா, 2% மாத வட்டி, காலம் 3 மாதங்கள், அங்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உதாரணம் அடுத்ததுக்கு செல்வோம். உமது பயிற்சி புத்தகத்தின் பயிற்சி 14.2 பயிற்சிக்கு செல்வோம். அதில் உள்ள வினா முதலாம் வினாம், இரண்டாம் வினாம் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினாவை பாருங்கள். அங்கு 1 மாதத்திற்கு 3% ரூபாய் 2,500 ஒரு ஆண்டு 5 மாதங்களில் செலுத்த வேண்டிய வட்டியை கணிக்க என வினாவப்பட்டுள்ளது. இங்கு 1 மாத வட்டி சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. காலம் ஆண்டாகவும் மாதமாகவும் 2 அலகுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் முதலாவது தரவுகளை எழுதிக் கொள்வோம். கடன் தொகை எவ்வளவு எழுதிக் கொள்வோம், 2500. ஒரு மாத வட்டி சதவீதம் எவ்வளவு, 3. காலம் எவ்வளவு, 1 ஆண்டு 5 மாதங்கள் என எழுதப்பட்டுள்ளன. இதனை நாங்கள் எழுதி தரவுகளை முதலாவது ஒரு பக்கம் வினாவிலிருந்து எழுதி கொள்ள வேண்டும். தரவுகள் அடிப்படையில் முதலாவது தரவு என்ன, சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை எழுதி கொள்கின்றோம். அதே போல் கடன் தொகை தரப்பட்டுள்ளது, அதனை 2500 என எழுதிக் கொள்கின்றோம். காலம் தரப்பட்டுள்ளது, அங்கு 1 ஆண்டும் 5 மாதங்களும். இந்த 1 ஆண்டு 5 மாதங்களை நாங்கள் மொத்தம் எத்தனை மாதங்கள் காணப்படுகின்றன என மாற்றிக்கொள்வோம். 1 ஆண்டு என்பது எத்தனை மாதங்கள், 12. மேலும் 5 மாதங்கள் தரப்பட்டுள்ளன அந்த இடத்தில், ஆகவே 12 கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே மொத்தம் எத்தனை மாதங்கள், 17 மாதங்களுக்கு நாங்கள் வட்டி காண வேண்டும். காரணம் மேலே மாத வட்டி சதவீதம் தரப்பட்டுள்ளது. எனவே அதற்காகவே நாங்கள் இந்த ஆண்டையும் மாதத்தையும் மாதமாக மாற்றிக்கொள்கின்றோம். ஆகவே 1 ஆண்டு என்பது 12 மாதங்கள், அங்கு 1 ஆண்டும் 5 மாதங்கள் என எழுதப்பட்டுள்ளதனால் 1 ஆண்டை 12 எனவும் 5ஐ 5 மாதங்கள் எனவும் எழுதிக்கொண்டு 2 கூட்டுகின்றோம். கூட்டும்போது 17 மாதங்கள் நாங்கள் வட்டி செலுத்த வேண்டும். இப்போது நாங்கள் வினாவுக்கு போவோம். இவ்வாறு செய்யலாம். முதலாவதாக 1 ஆண்டு மாதத்திற்கான வட்டியை காண வேண்டும். ஒரு மாதத்திற்கு நாங்கள் எவ்வளவு வட்டி காண வேண்டும், அதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தொகை 2500 தர 100 இல் 3. இவற்றை சுருக்கும்போது எங்களுக்கு 100 இன் 2 பூஜ்ஜியங்களை நீக்குவோம். அவ்வாறு 2500 இல் 2 பூஜ்ஜியங்களை நீக்குவோம். மீதமாக இருப்பது 25 தர 3, பெருக்கும்போது 75 கிடைக்கின்றது. ஆகவே இது ஒரு மாதத்துக்கு வழங்க வேண்டிய வட்டி தொகை. நாங்கள் எத்தனை மாதத்துக்கு வட்டி செலுத்த வேண்டும், 17 மாதத்திற்கு. எனவே 75 தர 17, இதனை பெருக்கும்போது 1275 மொத்தமாக செலுத்த வேண்டிய வட்டி, 17 மாதங்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய வட்டி. ஆகவே இவ்வாறு நாங்கள் அந்த 1 ஆண்டு 5 மாதங்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகையை காண முடியும். வினாயன் 4 பாருங்கள். ரூபாய் 500 கடனாக பெற்ற ஒருவர் 1 ஆண்டின் பின்னர் ரூபாய் 560 செலுத்தி கடனிலிருந்து விடுபட்டால் கடனிற்காக அறவிடப்படும் ஆண்டு வட்டி சதவீதத்தை காண்க. இங்குள்ள தரவுகள் வாங்கிய கடன் தொகை 500, செலுத்திய மொத்த தொகை 560, வட்டி சதவீதம் யாது? இங்கு வாங்கிய தொகை 500 கூடுதலாக செலுத்துகிறார். கூடுதலாக செலுத்தும் தொகையே நாங்கள் வட்டி என அழைத்தோம். ஆகவே இங்கு வட்டி எவ்வளவு, ஒரு வருடத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகை எவ்வளவு காணுங்கள். ஆம், என்ன செய்வீர்கள், 560 இல் 500 கழிக்க வேண்டும். கழித்தால் எவ்வளவு கிடைக்கும், ஆம் ரூபாய் 60. எனவே வட்டி அங்கு எங்களுக்கு ரூபாய் 60 காணப்படுகின்றது. எனவே இந்த வட்டி தொகையை தான் நாங்கள் அந்த சூத்திரத்தில் பயன்படுத்த வேண்டும். எனவே ஆண்டு வட்டி சமன் கடன் தொகை தர 100 இல் சதவீதம். கடன் தொகை எவ்வளவு காட்டப்பட்டுள்ளது, ரூபாய் 500. ஆண்டு வட்டி எவ்வளவு வந்திருக்கின்றது எங்களுக்கு, 60. ஆகவே நாங்கள் இப்போது பிரதிடு செய்வோம். ஆண்டு வட்டி 60 ரூபாய், வாங்கிய கடன் தொகை முதல் 500, வட்டி சதவீதம் எவ்வளவு அதை நாங்கள் காண வேண்டும். அதற்காக நாங்கள் ஒரு கணியத்தை பயன்படுத்தலாம். ஆகவே வை என்ற ஒரு கணியத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போது இவ்வாறு நாங்கள் எழுதி கொண்டிருக்க வேண்டும். அதாவது வட்டி சான்று வட்டி சமன் முதல் தர 100 இல் சதவீதம். ஆண்டு வட்டி சமன் முதல் தர 100 இல் சதவீதம். முதல் என்பது நாங்கள் வாங்கிய கடன் தொகை. ஆகவே வாங்கிய கடன் தொகை எவ்வளவு, 500. வட்டி சதவீதம் தெரியாது. ஆகவே நாங்கள் 100 இல் தெரியாத இலக்கத்திற்காக நாங்கள் கணியத்தை பயன்படுத்துகின்றோம். ஆகவே வை. ஆண்டு வட்டி எவ்வளவு, 60. அதாவது நாங்கள் வாங்கிய தொகை 500, ஆனால் செலுத்திய தொகை 560, மேலதமாக செலுத்திய தொகை 60. ஆகவே வட்டி 60 ரூபாய். எனவே இவற்றை நாங்கள் பிரதிடு செய்து சுருக்குவோம். முதலாவதாக நூறினையும் ஐநூறினையும் வகுத்து பார்ப்போம். நூறுக்கு இரண்டு பூஜ்யங்கள் நீக்குங்கள், அதே போன்று ஐநூறுக்கு இரண்டு பூஜ்யங்கள் நீக்குவோம். ஆகவே மீதமாக இருப்பது ஐந்து தர எக்ஸ் அல்லது வை, ஐந்து தர வை என எழுதிக் கொள்வோம். ஆகவே ஐந்து வை. சமனுக்கு முன்னால் என்ன காணப்படுகின்றது? அறுபது மாத்திரமே எழுதப்பட வேண்டும். ஏன் அறுபது? வட்டி, ஒரு வருட வட்டி அறுபது ரூபாய். ஆகவே நாங்கள் அறுபது சமனுக்கு முன்னால் எழுதியிருக்கின்றோம். இதனை ஐந்தால் நீக்குவோம், சுருக்குவோம். சுருக்கும்போது பனிரெண்டு வீதம் கிடைக்கின்றது. ஆகவே வட்டி சதவீதம் பனிரெண்டு என நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். அதே போன்று வினாயின் ஐந்தை பாருங்கள், ஒரு ஆண்டு வட்டி சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டு வட்டி சதவீதம் நாங்கள் காண வேண்டும். ஆனால் வாங்கிய கடன் தொகை ஆறாயிரம், கடனாக கொடுத்த ஒருவருக்கு நாலு ஆண்டுகளின் பின்னர் வட்டி, நாலு ஆண்டுகளுக்கு வட்டி தரப்பட்டுள்ளது 3600 கிடைத்தால் அறவிடப்படும் வட்டி சதவீதத்தை காண்க. இதற்கு நாங்கள் தரவுகளை எழுதி கொள்ள வேண்டும். கடன் 6000, காலம் 4 ஆண்டுகள், 4 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய மொத்த வட்டி அங்கு தரப்பட்டுள்ளது. ஆகவே 3600. இந்த 3600 நாலு ஆண்டுகள் என்பதால் அதனை நாங்கள் ஓராண்டுக்கான வட்டியை கணிக்க வேண்டும். முதலாவதாக தரவுகளை எழுதி கொண்டு அங்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த வட்டி 3600, அதனை நாங்கள் 4 ஆல் வகுத்து ஓராண்டுக்கான வட்டியை எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே எழுதி கொள்வோமானால், ஆகவே 3600 4 ஆல் வகுக்கும் போது ஓராண்டிற்கான வட்டியாக ரூபாய் 900 கிடைக்கும். ஆகவே இந்த 900 என்பது ஓர் ஆண்டிற்கான வட்டி. ஆகவே ஓராண்டுக்கான வட்டி எங்களுக்கு கிடைத்துள்ளது ரூபாய் 900. வாங்கிய கடன் தொகை தரப்பட்டுள்ளது ரூபாய் 6000. வட்டி சதவீதம் கணிக்க வேண்டும். ஆகவே 6000 தர 100 வட்டி சதவீதம் தெரியாத காரணத்தினால் எவையேனும் ஒரு கணியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே இதனை சுருக்குவதன் ஊடாக இப்போது நாங்கள் எவ்வாறு எழுதியிருப்போம்? 900 சமன் 6000 தர 100 வை. இதனை நாங்கள் சுருக்குவோம். 100 இரண்டு பூஜ்யங்களை நீக்குங்கள், அதே போன்று 6002 பூஜ்யங்களை நீக்குங்கள். நீக்கிய பிறகு மீதமாக இருப்பது வலது புறம் 60 வை என எழுதிக் கொள்வோம். ஆகவே சமனுக்கு முன்னால் 900 காணப்படுகின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் வையை காண வேண்டும். ஆகவே 900 60 ஆல் பிரிக்க வேண்டும். பிரிப்போமானால் எங்களுக்கு சரியான விடை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காணுங்கள் பார்ப்போம். ஆகவே விடை என்ன? 15%. ஆண்டு வட்டி சதவீதம் 15% என உங்களுக்கு விடை கிடைத்திருக்கும். இதே போன்று முதல் பயிற்சி புத்தகத்தில் காணப்படுகின்ற அந்த சகல வினாக்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். ஒவ்வொரு வினாவையும் எழுதும் போதும் சூத்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை முதலாவது நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். பொது வட்டி சம்பந்தப்பட்ட கணக்கு என்பதால் அந்த வட்டியோட தொடர்புடைய கடன் தொகை, காலம், வட்டி சதவீதம் என்பவற்றை எழுதி அதனை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு வட்டி சதவீதம் ஆண்டாக காணப்படுமானால் காலமும் ஆண்டாக காணப்படுகின்றதா என நீங்கள் பரிசித்து அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று வட்டி சதவீதம் மாதமாக காணப்படுமானால் காலமும் மாதமாக காணப்பட வேண்டும். அப்போதுதான் எமது அந்த சமன்பாட்டின் ஊடாக பிரதியீடு செய்து இலகுவாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். வெவ்வேறான அலகுகள், ஒன்று மாதம் அல்லது ஆண்டு, இவ்வாறான இரண்டு விதமான அலகுகள் தரப்படும் போது நீங்கள் நேரடியாக சூத்திரத்திலூடாக பிரதிவு செய்ய முடியாது. ஆகவே பிழையான விடை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எனவே நீங்கள் இங்கு காணப்படுகின்ற சகல வினாக்களையும் செய்து தரம் 9 காணப்படுகின்ற எளியவற்றி சம்பந்தமான வினாக்களிலும் ஈடுபட்டு மேலதிகமான விளக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என எண்ணுவதோடு இதில் இவையேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் உமது அருகில் உள்ள ஆசிரியர்களிடம் கேட்டு இதனை விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி, இத்துடன் இந்த சதவீதம் சம்பந்தமான பாடப்பரப்பிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ஆசிரியன். நன்றி, வணக்கம்.